ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 19 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஆன்மீக வியாபாரம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது ஆத்மாக்களான நீங்கள் தொடர்ந்தும் விகாரமற்றவர் ஆகின்றீர்கள். கேள்வி: நீங்கள் ஸ்வர்க ஆஸ்தியை பெறுவதற்கான அடிப்படை என்ன? ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான அடிப்படை என்ன? பதில்: நீங்கள் பிரம்மா குமார்கள் குமாரிகள் ஆகும் பொழுது ஸ்வர்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்கள் என்பதே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான அடிப்படையாகும். தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் நன்றாக கற்று முழுமையாக தூய்மையாகினால் ஓர் ராஜ அந்தஸ்தை பெறுவீர்கள். முழுமையாக கற்காதவர்களும் அல்லது சில கர்ம பந்தனங்கள் உள்ளவர்களும் முழுமையாக தூய்மையாகாத நிலையிலேயே தங்கள் சரீரங்களை நீக்குகிறார்கள். அவர்கள் பிரஜைகளின் மத்தியில் ஒரு சாதாரண அந்தஸ்தை பெறுவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கே நீங்கள் ஆன்மீக வியாபாரம் செய்கின்றீர்கள். ஆனால் உலகில் வேறு எங்கும் அவர்கள் பௌதீகமான வியாபாரத்தையே செய்கின்றனர். உண்மையில் வியாபாரம் ஆத்மாக்களினுடையதாகும். ஆத்மாக்களே கற்கின்றனர், நடமாடுகின்றனர், தங்கள் சரீரங்களின் மூலமாக பாவம் செய்கின்றனர். இதனாலேயே தூய்மையற்ற ஆத்மா அல்லது பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றார்கள். இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வு உடையவர்களாக உள்ளனர். தங்களை ஆத்மாக்கள் என்று கருதுவதற்கு பதிலாக அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இன்னார், நான் இன்ன தொழில் செய்கின்றேன், இன்னார் கோபக்காரர், காமம் நிறைந்தவர். அவர்கள் சரீரங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பெயர்களையே குறிப்பிடுகின்றனர். இது வீழ்ச்சி நிலையில் இருக்கும் உலகான ஷரீர உணர்வுடைய உலகம் எனப்படுகிறது. சத்யுகத்தில் இவ்வாறு இருக்க முடியாது. அங்கே அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். நான் ஓர் ஆத்மா, இந்த சரீரம் என்ற ஆடையை ஏற்று ஒரு பாகத்தை நடிக்கின்றேன். அந்த நடிகர்களும் வெவ்வேறு ஆடைகளை மாற்றி தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் முதலில் அமைதி தாமத்தில் இருந்தீர்கள். அமைதி தாமமே உங்களின் வீடாகும். அவை எல்லைக்கு உட்பட்ட நாடகங்களாக இருப்பதைப் போன்றே இது ஓர் எல்லையற்ற நாடகமாக உள்ளது. சகல ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் இருந்து இங்கு வருகின்றனர். அவர்கள் சரீரங்களை ஏற்று தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். பரந்தாமமே ஆத்மாக்களின் ஆதி வீடாகும். அந்த நடிகர்களின் வீடு இங்கேயே இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆடைகளை மாற்றி தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள். தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகின்றார். ஆனால் சந்நியாசிகள் இவ்வாறு கூறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், தூய்மையாக்குபவரான நானே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் தந்தை. அத்துடன் தந்தையாகிய கடவுள் என உங்களால் அழைக்கப்படுபவர். தந்தையாகிய கடவுள் அசரீரியானவர். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தந்தையாகிய கடவுள் என்று அழைக்க முடியாது. அவர்களுக்குள்ளும் ஆத்மாக்கள் உள்ளனர். ஆனால் பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள் என்றே கூறப்படுகிறது. தேவர்கள் என்ன செய்கின்றனர்? எவருக்குமே இது தெரியாது. நீங்கள் எவ்வாறு நாடக திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள் என தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஓர் உலகமே உள்ளது. கீழே நரகமும் மேலே வேறோர் உலகமும் உள்ளது என்று இல்லை. உலகம் ஒன்று மாத்திரமே உள்ளது. அதுவே தொடர்ந்தும் சக்கரத்தில் சுழல்கிறது. சந்திரனில் நில துண்டு ஒன்றை வாங்கப் போவதாக மக்கள் கூறுகின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளாகி நீங்கள் பெரும் கடனாளிகள் ஆகிவிட்டீர்கள். பாரத மக்களை பற்றி கூறப்படுகிறது, நீங்கள் பெரும் செல்வந்தர்களாகவும் விவேகிகளாகவும் இருந்தீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் முழு உலகையும் ஆட்சி செய்தார்கள். எவரும் அதை கொள்ளையிடவில்லை. அங்கு பிரிவினைகள் எதுவும் இருக்கவில்லை. இங்கு பல பிரிவினைகள் உள்ளன. அவர்கள் அனைத்தையும் துண்டுகளாக பிரித்து அவற்றுக்காக சண்டையிடுகின்றனர். நீங்கள் முழு உலகினதும் அதிபதிகளாக இருந்தீர்கள். பூமி, ஆகாயம், கடல் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாக இருந்தன. நீங்களே அதற்கு அதிபதிகளாக இருந்தீர்கள். அது இப்பொழுது துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டுவிட்டது. பாரதமே உலக அதிபதியாக இருந்தது என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் பெறுகின்ற பாகம் ஒரு பொழுதுமே அழிந்து போவதில்லை. அது சதா காலத்திற்கும் தொடர்கிறது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் 84 பிரிவிகளை எடுப்பீர்கள். உங்கள் பாகங்கள் சதா காலமும் தொடர்கின்றன. அவை ஒரு பொழுதும் முடிவடைவதில்லை. எவருமே அனாதியான முக்தி போன்றவற்றை அடைவதில்லை. எந்த அளவிற்கு அதிகமாக குருமார்களும் சமய நூல்களும் உள்ளனவோ அந்த அளவிற்கு அதிகமாக அபிப்பிராயங்களும் கட்டளைகளும் இருக்கின்றன. மனிதர்கள் மத்தியில் அதிக அளவு அமைதியின்மை உள்ளது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் எவ்வாறு மன அமைதியை பெறுவது? இதனை அவர்கள் சரீர உணர்வினால் கூறுகின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மனமும் புத்தியும் ஆத்மாவின் அங்கங்களாகும். அவை யாவும் சரீரத்தின் பௌதிக அங்கங்கள். ஆத்மா கூறுகின்றார், எனது மனம் எவ்வாறு அமைதியடைய முடியும்? உண்மையில் இவ்வாறு கூறுவது தவறாகும். நீங்கள் ஓர் ஆத்மா, உங்களின் ஆதி தர்மம் அமைதி. நீங்கள் கூற வேண்டும், எவ்வாறு இந்த ஆத்மாவான நான் அமைதியை அனுபவம் செய்வது? நீங்கள் நிச்சயமாக செயல்களை செய்ய வேண்டும். தந்தை மாத்திரமே இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். உலகில் உள்ள எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. அது பக்தி மார்க்கமாகும். அவர்களுக்கு இந்த ஞானத்தை பற்றி தெரியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையே கூறுகின்றார், ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கம யுகத்திலேயே நான் வருகின்றேன். கலியுகத்தின் இறுதியில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர். இது இராவண ராஜ்யம். பாரத மக்களே இராவணனின் கொடும்பாவியை எரிக்கின்றனர். தூய்மையாக்குபவரான தந்தையின் பிறப்பும் இங்கேயே இடம்பெறுகிறது. இராவணனின் பிறப்பும் இங்கேயே இடம்பெறுகிறது. இராவணன் அனைவரையும் தூய்மையற்றவர்கள் ஆக்குவதாலேயே அவர்கள் அவனது கொடும்பாவியை எரிக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. பாரதத்திலேயே மக்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகளையும் காட்டுகிறார்கள். அவர்கள் பக்தி பாடல்களையும் பாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகள் எதுவுமே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்தார்? அவர் கம்சனின் பூமியில் பிறந்தார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கம்சன் ஓர் அசுரன். சத்தியுகத்தில் எவ்வாறு அசுரர்கள் இருக்க முடியும்? ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா சத்தியுகத்தில் இருந்தார் என்றும் அவர் 84 பிறவிகளை எடுத்தார் என்றும் உங்களுக்கு தெரியும். இந்நேரத்தில் அவர் தூய்மையற்று இருக்கின்றார். அவர் தூய்மையாகி மீண்டும் ஒரு முறை தனது அந்தஸ்தை பெறுகின்றார். அதே போன்று நீங்களும் கிருஷ்ணரின் பூமியிலேயே வசித்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். உண்மையில் ஷிவ் பாபாவின் பிறந்த தினமே கொண்டாடப்பட வேண்டும். அனைவரையும் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஷிவ் பாபாவின் தெய்வீக செயல்கள் அதாவது லீலைகள் எதுவும் இல்லை. அவர்கள் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே பாபா வாருங்கள், வந்து எங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நீங்கள் எங்களது தந்தை என்பதால் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் ஏன் விகாரங்கள் நிறைந்த உலகில் இருக்கின்றோம்? இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தந்தையாகிய கடவுளே, எங்களை இந்த துன்ப உலகிலிருந்து விடுவியுங்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், இந்நாடகத்தை பற்றி எவருக்குமே தெரியாது. சமய நூல்களில் நாடகத்தின் கால எல்லை மிகவும் நீண்டது என அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். புதிய உலகம் பழையதாகி சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்ல வேண்டும். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். புதிய உலகில் இருந்த பாரத மக்களாகிய நீங்களே 84 பிறகுவிழிகளின் பாகங்களை நடிப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். ஆனால் மற்ற மனிதர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். இதனாலேயே அவர்கள் தூய்மையாக இருந்தவர்களின் விக்கிரகங்களின் முன்னிலையில் சென்று தலை வணங்குகிறார்கள். தூய்மையாக உள்ளவர்கள் ஏன் தூய்மையானவர்களின் முன்னிலையில் சென்று தலை வணங்கப் போகிறார்கள்? சந்நியாசிகள் தூய்மையானவர்கள். இதனாலேயே தூய்மையற்ற மனிதர்கள் அவர்கள் முன்னிலையில் தலை வணங்குகிறார்கள். குமாரிகள் தூய்மையானவர்கள், எனவே அனைவரும் அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். அதே குமாரிகள் திருமணம் செய்து தங்கள் புகுந்த வீட்டு செல்லும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு தலை வணங்க வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்குவதற்கு எல்லையற்ற தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் கலியுகத்திலேயே இருக்கிறார்கள். நீங்களோ சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்ற உலகிற்கு செல்ல மாட்டீர்கள். இது நன்மை அளிக்கும் யுகமாகும். தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை அளிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் நாஸ்திகர்கள் என்றே மக்கள் நினைப்பார்கள். உண்மையில் தங்கள் தந்தையை அறியாதவர்கள் அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறியாதவர்களே நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்நேரத்தில் அனைவருமே அனாதைகளாகிவிட்டனர். சகல வீடுகளிலும் சச்சரவுகள் இடம்பெறுகின்றன. ஒருவரை ஒருவர் அடிப்பதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. இதனாலேயே இது தந்தையை அறியாத நாஸ்திகர்களின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்களே அவரை அறிந்து கொண்டவர்கள். நீங்கள் கல்புத்தியை கொண்டிருந்தீர்கள் என்றும் தந்தை இப்பொழுது உங்கள் புத்தியை தெய்வீகமாக ஆக்குகின்றார் என்றும் புரிந்து கொள்கின்றீர்கள். இதைவிடவும் சிரமமானது வேறு எதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், ஒரு மணி நேரம் கற்றிடுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சரீரத்தை நினைவு செய்தால் உங்கள் பௌதீக உறவினர்களையே நினைவு செய்வீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தால் உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்வீர்கள். இது விகார உலகமாகும். அனைவரும் இந்த நச்சுக்கடலில் மூச்சு திணறுகிறார்கள். விஷ்ணு பார்கடலில் பள்ளி கொள்வதாக காட்டப்படுகிறது. அங்கே நெய் ஆறுகள் ஓடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இங்கே உங்களால் மெழுகை அதாவது பாரஃபினை கூட வாங்க முடியாது. அதிக அளவு வேறுபாடு உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். தந்தை படகோட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர்கள் பாடுகிறார்கள், எனது படகை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள். இவை அனைத்து படகுகளும் தந்தை மாத்திரமே படகோட்டியும் ஆவார். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரங்களை இங்கே நீக்குவீர்கள். பின்னர் ஆத்மாக்கள் அக்கறைக்கு அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். பின்னர் நீங்கள் அங்கிருந்து சந்தோஷ தாமத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். பரம்பிதா பரமாத்மா படகோட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். தந்தையின் புகழை பலவிதமாக மக்கள் பாடுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாகி தூய உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ ஷிவ் பாபா உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். கடவுளே கூறுகின்றார், இது சீரழிந்த உலகம். நீங்கள் இப்பொழுது பரமாத்மா பரம தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுடன் அதி மேன்மையானவர்களும் ஆகின்றீர்கள். இவை குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே புரிந்து கொள்ளப்படுகின்ற மிகவும் மறைமுகமான களிப்பூட்டுகின்ற விஷயங்களாகும். மற்றவர்களால் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது. தேவ தர்மத்தின் மர கன்று இப்பொழுது நாட்டப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். தேவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்து பின்னர் வேறு சமயங்களுக்கு மாறியவர்கள் வந்து பிராமணர்கள் ஆகுவார்கள். பிரம்மா குமார்கள் குமாரிகள் ஆகாமல் உங்களால் தந்தையிடமிருந்து ஸ்வர்க ஆஸ்தியை பெற முடியாது. பிரம்மா குமார்கள் குமாரிகளான நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக முயற்சி செய்து எந்தளவிற்கு அதிகமாக மற்றோரையும் தூண்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். அனைவராலும் அதனை செய்ய முடியாது. நீங்கள் முழுமையாக கற்காதுவிட்டால் ஏற்படும் விளைவு என்ன? நீங்கள் இப்பொழுது சரீரத்தை நீக்கினால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆனால் பிரஜைகளுக்குள் மிகவும் சாதாரணமானதோர் அந்தஸ்தையே பெறுவீர்கள். நீங்கள் தந்தைக்கு உரியவராகி நன்றாக கற்றால் உங்களால் ஓர் ராஜ அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் கற்காது விட்டால் அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக இருந்து கற்றால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது உங்களால் தந்தையை நினைவு செய்ய இயலாதிருக்கும். இவ்வாறு பலர் இருக்கிறார்கள். நீங்கள் கர்ம பந்தனத்திலிருந்து எப்பொழுது விடுபடுவீர்கள் என்பதிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. காரின் இரு சில்லுகளும் தூய்மையாக இருந்தால் அது நன்றாக செல்லும். இருவருமே தூய்மையாக இருந்தால் அவர்களால் இந்த ஞான சிதையில் அமர முடியும். இல்லாதுவிட்டால் தொடர்ந்தும் முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, சத்யுக முதல் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பது எங்களுக்கு தெரியும், எனவே நாங்கள் ஏன் கொண்டாடக்கூடாது? அச்சா, என்னால் கிருஷ்ணரின் ஆத்மாவை அழைக்க முடியும். அந்த ஆத்மாவால் விளையாடவும் நடனம் ஆடவும் தான் முடியும். வேறு எதையைத்தான் அவர் செய்வார்? கோப கோபியர் இங்கேயே இருக்கிறார்கள். அங்கே இளவரசர்களும் இளவரசிகளும் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் நடனம் ஆடுவார்கள். அவர்கள் தங்கத்தால் ஆன புல்லாங்குழல்களை இசைப்பார்கள். இந்த வேடிக்கைகளையும் விளையாட்டுகளையும் நீங்கள் இறுதியில் பார்ப்பீர்கள். இந்த பாகம் முழுவதும் தொடரும். இவை உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டப்பட்ட பின்னரே நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது இறுதியில் ஒவ்வொருவரும் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள் என்பது பற்றிய காட்சிகளை நீங்கள் மீண்டும் ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். தந்தை இங்கிருந்து இந்த ரகசியங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு வேதங்கள் சமய நூல்களில் நம்பிக்கை உள்ளதா? அவர்களிடம் கூறுங்கள், ஆம், நாங்கள் ஏன் அவற்றில் நம்பிக்கை வைக்கக்கூடாது? அனைத்தும் பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்களாகும். அவற்றில் இந்த ஞானம் எதுவும் இல்லை. ஒரே ஒருவர் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றதும் பக்தி இயல்பாகவே நிறுத்தப்படுகிறது. நீங்கள் ஓர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது லக்ஷ்மியும் நாராயணரும் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை புதிய உலகில் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் இரு பக்க பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் வீட்டில் வசிக்கும் பொழுதே தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் கூறுகிறது, முழுமையாக தூய்மையாகுங்கள். முழுமையான வைஷ்ணவராகி விஷ்ணுதாமத்தின் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் கர்ம கணக்கின் பந்தனத்தை யோகத்தினால் தீர்த்து தூய்மையாகுங்கள். ஞான சிதையில் அமருங்கள். ஒரு முழுமையான வைஷ்ணவராகுங்கள், அதாவது முழுமையாக தூய்மையாகுங்கள். இரண்டு, உங்களின் ஆதி தர்மமான அமைதியில் ஸ்திரமாக இருங்கள். அனைவருக்கும் அமைதி தாமத்தை நினைவுபடுத்துங்கள். ஒரு பொழுதுமே அமைதியற்றவர்கள் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் விதையாகி உங்களின் சத்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து சகல நற்குணங்களையும் அனுபவம் செய்வீர்களாக. எப்படி ஒரு முழு மரமும் அதன் விதைக்குள் அடங்கி உள்ளதோ அதேபோல் சங்கம யுகத்தின் விசேஷமான நற்குணங்கள் அனைத்தும் உங்களின் சத்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியிலேயே அனுபவம் செய்யப்படும். ஒரு மாஸ்டர் விதை என்றால் வெறுமனே அமைதி நிறைந்தவராக இருப்பது மட்டுமன்றி அமைதியுடன் கூடவே இந்த ஞானத்தையும் கொண்டிருந்து சகல பிரதானமான நற்குணங்களையும் அதீந்திரிய சுகம் அன்பு ஆனந்தம் சக்தி போன்றவை அனுபவம் செய்தல் என்று அர்த்தம். நீங்கள் மட்டும் இவற்றை அனுபவம் செய்வீர்கள் என்பதல்ல, ஆனால் மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் கூட உங்களின் முகத்தில் இருந்து சகல நற்குணங்களையும் அனுபவம் செய்வார்கள். இந்த ஒரு நற்குணத்திற்குள் சகல நற்குணங்களும் அடங்கிவிடும். ஸ்லோகம். நல்ல தன்மையை கிரகியுங்கள். ஆனால் நல்ல தன்மையின் ஈர்ப்பிற்கு உள்ளாகாதீர்கள். அவ்யக்த இஷாரா, தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரம் தூய்மையாகும். நீங்கள் இந்த இயல்பான சமஸ்காரத்தை பயன்படுத்தினால் தூய்மையின்மை உங்களின் கனவுகள் அல்லது எண்ணங்களில் கூட தோன்றாது. இப்பொழுது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு அப்பால் செல்லுங்கள். அத்துடன் தூய்மையை உங்களின் இயல்பான சமஸ்காரமாக்குவதன் மூலம் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் இந்த பாடத்தில் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஓம் சாந்தி.